கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவர்களிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என உரைத்த கடவுள் இந்நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். சிலுவை சுமந்து போகையில் மிருகத்தனமாய் நான் நடத்தப்படுவதைக் கண்டு பொறுத்துக்கொள்ள முடியாத எருசலேம் பெண்மணிகள் எனக்காக அழுகிறார்கள். அந்த அழுகை கூட எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. மக்கள் கலங்குவதை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது. அழுகை நம்மை அறியாமலே வந்துவிடுகிறது. லாசர் இறந்தபோது நான் அழுதே விட்டேன். நெஞ்சில் ஈரம் இருந்தால் அடுத்தவரின் துன்பத்தில் அழுகை அதுவாகவே வந்துவிடுகிறது. எனக்காக அழ வேண்டாம் அம்மா, உங்களுக்காக அழுங்கள். இன்றைக்கும் இயேசுவுக்காக அளவும் ஆராதித்து ஆறுதல் கொடுக்கவும் மக்கள் தயார். ஆனால் மக்கள் வடிவில் துயருறும் இயேசுவுக்காக கண்ணீர் வடிப்பது யார்? அடுத்தவர்களை அள வைத்து விட்டு ஆண்டவருக்காக ஆலயத்தில் அழுகிற வெளிவேட மனிதர்களே, நீங்கள் கட்டிக்கொண்ட அக்கிரமங்களுக்காக அழுங்கள்.
இயேசுவே, ஆறுதல் தேடுகிற நாங்கள் அதை துன்புறுவோருக்கும் கொடுக்க மறந்துவிட்டோம். இனி உமது அருளால் அல்லல் படுவோருக்கு ஆறுதல் ஆகிட அருள் தாரும்.
முறை கீழே விழுகிறார். அதோ கொலைக்களம் கண்ணில் தெரிகிறது. என் கதை முடியப் போகிற கட்டம் வந்துவிட்டது. என்னை குற்றுயிராக்கிவிட்டார்கள். கண்கள் பஞ்சடைந்து விட்டன. மீண்டும் கீழே விழுந்து கிடக்கிறேன். நான் விழுந்தது வீழ்ச்சி அல்ல. எழுந்து விடுவேன். மனிதர்களே, நீங்கள் வாழ்க்கையில் விழுந்து கிடக்கிறதை அறிவீர்களா? போதை பொருட்களுக்கும் போலி கலாச்சாரங்களுக்கும் அடிமையாகி விழுந்து கிடக்கிற மனிதர்களே, குடிப்பதே குறிக்கோள் என்று குடியை கெடுப்பவர்களே, வேலை செய்யாமல் வெட்டியாய் ஊரை சுற்றுபவர்களே, வரவுக்கு மீறி செலவு செய்பவர்களே, திரைப்படமே வாழ்க்கை என்று டிவிக்கு முன் விழுந்து கிடப்பவர்களே, கடமையை செய்யாமல் கடை திண்ணைகளில் அமர்ந்து கதையளப்பவர்களே, நீங்கள் வீழ்ந்து கிடக்கிறீர்கள். எழும்புவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள்.
சிலுவை பாரத்தால் விழுந்த இயேசுவே, வாழ்க்கை பாரத்தால் விழுந்த நாங்கள் எழும்புவதற்கு ஆற்றலை தாரும்.
Oh,
பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை உரிகிறார்கள். வேதனைகளிலெல்லாம் கொடியது அவமானம். நெஞ்சில் துளிகூட ஈரமில்லாதவர்கள் எனது ஆடைகளை வலுக்கட்டாயமாக உரிந்து எனக்கு மனவேதனை தருகின்றனர். இந்த பூமிக்கு பசுமையை ஆடையாக போர்த்திய எனக்கு நேர்ந்த கதியை பார். உயிரை விட உயர்ந்தது மானம். எனக்காக கவலைப்படுகிறவர்களே, நீங்கள் இப்போதும் என்னை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கவில்லையா? இயேசுவை பின் செல்வதாய் கூறிக்கொள்பவர்கள் இயேசுவை அவமானப்படுத்தியே வருகின்றனர். இயேசுவின் எண்ணங்களை திரித்துக் கூறி ஆவி எழுப்பி குணமளிப்பதாய் பேசி இயேசு விடுதலை நாயகன் என்பதை மறைத்து மாயவித்தைக்காரர் போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி வசூல் நடத்துபவர்கள் இயேசுவின் ஆடைகளை உரிகிறவர்களே.
இயேசுவே, உமது கனவுகளுக்கு எதிராக உமது பெயரை சொல்லி உம்மை அவமானப்படுத்தும் போலித்தனங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
கனடா கத்தோலிக்க புதுவாழ் நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இருபத்தி ஒன்பதாம் தேதி புனித வெள்ளி அன்று இரவு 10 மணியில் இருந்து மறுநாள் காலை 6 மணி வரை திருவிழிப்பு ஆராதனை நடைபெறும். ஸ்காப்ரோவில் பேர்ச்மவுண்ட் அண்ட் லோரன்ஸ் சந்திக்கு அருகாமையில் 1160 பேர்ச்மவுண்ட் வீதியில் அமைந்துள்ள தமிழ்கீழ சங்க மண்டபத்தில் புனித வெள்ளி இரவு 10 மணியில் இருந்து மறுநாள் காலை 6 மணி வரை திருவிழிப்பு ஆராதனை நடைபெறும். தொடர்புகளுக்கு 647-8736 அல்லது tamilgoodnews.com www.tamilgoodnews.com. நிகழ்ச்சியில் அடுத்து மலர்வது அருள் தியானம். இயற்கையை பார்க்காதீர்கள், இயேசுவை பாருங்கள். அருள் தியானம் ஆரம்பமாகிறது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்று எமது தியானத்தின் தலைப்பு, இயற்கையை பார்க்காதீர்கள், இயேசுவை பாருங்கள். இயற்கையை பார்க்காதீர்கள், இயேசுவை பாருங்கள். இந்த தலைப்புக்காக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற வேதாகம பகுதி எண்ணிக்கை நூல் அல்லது எண்ணாகமம் 21 அதிகாரத்திலே வசனங்கள் 7-9 வரை. நான் வாசிக்கிற இந்த வாசகம் பொது மொழிபெயர்ப்பிலிருந்து நான் வாசிக்கிறேன். என்னுடைய போதனைக்காக நான் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு வேதாகம பகுதிகளும் பொது மொழிபெயர்ப்பிலிருந்து எடுக்கிறேன் என்பதை தாழ்மையோடு உங்களிடத்திலே கூறிக்கொள்கிறேன். எண்ணிக்கை நூல் அல்லது எண்ணாகமம் 21 அதிகாரத்திலே வசனங்கள் 7-9 வாசிக்கும் போது, அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம், அவர் இந்த பாம்புகளை அகற்றி விடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பொன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியிலிருந்து நாம் இன்றைக்கு முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்கிறோம். அதாவது, இயற்கையை பார்க்காதீர்கள், இயேசுவை பாருங்கள் என்று வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே பாருங்கள், மக்கள் விஷப்பாம்பினால் கடிக்கப்படுகிறார்கள். விஷப்பாம்பினால் கடிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு மரணமே வருகிறது. அப்பொழுது அவர்கள் மோசேயின் இடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரிடத்திலே மன்றாடும்படி. எதற்காக மன்றாடும்படி அவர்கள் கேட்கிறார்கள் பாருங்கள். 21 அதிகாரத்திலே 7 வசனம், அவர் இந்த பாம்புகளை அகற்றி விடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். பார்த்தீர்களா, எதற்காக வேண்டிக் கொள்ளும்படி அவர்கள் கேட்கிறார்கள் என்றால், எங்களை கடித்துக் கொண்டிருக்கிற இந்த விஷ பாம்புகளை எங்களிடத்திலிருந்து அகற்றும்படி வேண்டிக் கொள்ளும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள். அப்போது மோசே என்ன செய்கிறார்? கடவுளை நோக்கி மன்றாடுகிறார். கடவுளை நோக்கி மன்றாடும் பொழுது கடவுள் அந்த விஷ பாம்புகளை அகற்றி விட்டாரா என்று கேட்டால், இல்லை. மோசேயினுடைய ஜெபத்தை கடவுள் கேட்டாரா? ஆம், கேட்டார். மோசேயினுடைய ஜெபத்தை கேட்ட கடவுள் அந்த விஷ பாம்புகளை அவர்களிடத்திலிருந்து அகற்றி விட்டாரா என்று கேட்டால், இல்லை. மாறாக கடவுள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், எண்ணிக்கை நூல் அல்லது எண்ணாகமம் 21 அதிகாரத்திலே 8 திருவசனம், அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பொன்றை செய்து ஒரு கம்பத்திலே நீ பொருத்திவை, அதை பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்ப கடவுள் அந்த விஷ பாம்புகளை அவர்களிடத்திலிருந்து அகற்றவில்லை, மாறாக அவர்கள் பார்ப்பதற்காக ஒரு கொள்ளி வாய் பாம்பொன்று செய்து வைக்கப்பட்டது. வெண்கலத்தால் செய்த பாம்பொன்று செய்து வைக்கப்பட்டது. அதை பார்க்கிறவர்கள் சுகமடைவார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்படி என்றால் அந்த விஷ பாம்பினால் கடிக்கப்பட்டவர்கள் சுகமடைய வேண்டுமென்றால் அன்றைக்கு உயர்த்தப்பட்ட அந்த கொள்ளி வாய் பாம்பின் சிலையை பார்க்க வேண்டியதாக இருந்தது. இந்த கொள்ளி வாய் பாம்பு சிலை எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாக ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு சமமாக ஒப்பிடப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி நூலிலே 3 அதிகாரத்திலே வசனங்கள் 14-15 நாம் வாசிக்கும் பொழுது, பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது, அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதாவது, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை விஷ பாம்புகள் கடித்த பொழுது கடவுள் அந்த விஷ பாம்புகளை அகற்றவில்லை, மாறாக அவர்கள் கொள்ளிவாய் பாம்பு சிலையை பார்க்கும்படி கடவுள் சொன்னார், அதை பாருங்கள், நீங்கள் சுகமடைவீர்கள். பாம்புகள் அங்கேதான் இருக்கும், ஆனால் யார் அதை பார்க்கிறார்கள், அதாவது இறைவனின் கட்டளைக்கு இணங்க செய்து வைக்கப்பட்ட அந்த கொள்ளி வாய் பாம்பு சிலையை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் சுகமடைகிறார்கள். விஷப்பாம்புகள் அங்கேயே இருக்கிறது, ஆனால் அதை, அதாவது அந்த விஷப்பாம்பினால் கடிக்கப்படுகிறவர்கள் அந்த கொள்ளி வாய் பாம்பு சிலையை பார்க்கும் பொழுது சுகமடைகிறார்கள். கடவுள் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டார், ஆனால் பாம்புகளை அகற்றவில்லை, மாறாக பாம்புகளின் கடியில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழியை அவர்களுக்கு சொன்னார். அந்த வழியை யாரெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்து அந்த கொள்ளி வாய் பாம்பு சிலையை பார்த்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் உயிர் பிழைக்கிறார்கள். அதுபோல புதிய ஏற்பாட்டிலே பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அந்த உயர்த்தப்பட்ட இயேசுவை யார் நம்புகிறார்களோ அவர்கள் நிலை வாழ்வு பெறுவார்கள் என்று யோவான் எழுதுகிறார் 3 15 வசனத்திலே. இயேசுவை பார்க்கிறவர்கள் அல்லது இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அல்லது இயேசுவை தங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வாழ்வு பெறுகிறார்களாம், புது வாழ்வு பெறுகிறார்களாம். அப்ப இதிலிருந்து நாம் என்னத்தை அறிகிறோம் பாருங்கள், இந்த உலகத்திலே நமக்கு அநேக பாடுகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது. எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் விஷ பாம்பினால் கடிக்கப்பட்டார்களோ அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல தடவை பல துன்பங்களை, வேதனைகளை, கஷ்டங்களை சந்திக்க வேண்டியதாகி விடுகிறது. இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை வெற்றி கொண்டேன் என்று சொன்னார் அல்லவா. அப்ப இந்த உலகத்திலே பாருங்கள், பலவிதமான துன்பங்கள் நம்மை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட துன்பங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது இன்றைக்கு ஒவ்வொரு மக்களும் அந்த துன்பத்தினாலே மனம் உடைந்து போய் விடுகிறார்கள். பல துன்பங்கள் மனிதனுடைய வாழ்க்கை இன்றைக்கு நெருக்குகிறது, நசுக்கி விடுகிறது. மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற துன்பங்களை, கஷ்டங்களை தாங்க முடியாமல் இன்றைக்கு தவிக்கிறார்கள். பல மக்கள் அந்த துன்பங்களை தாங்க முடியாமல், கஷ்டங்களை தாங்க முடியாமல் வாழ்க்கையே வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தி வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறார். அதாவது, உங்கள் துன்பங்கள், உங்கள் துயரங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக உங்களுக்காக உயர்த்தப்பட்ட அந்த ஆண்டவராக இயேசுவை நோக்கி பாருங்கள், அப்பொழுது உங்கள் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும் என்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பல மக்கள் அவர்கள் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற துன்பங்களோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த துன்பத்திலிருந்து எப்படி விடுதலை பெறலாம், இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி விடுதலை பெறலாம், அல்லது நாங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்றால் என்ன செய்யலாம், என்ன முயற்சிகள் எடுக்கலாம், எந்த வழியிலே போகலாம், எப்படியான காரியங்களை ஆரம்பிக்கலாம் என்று பல மக்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கத்திலே பார்த்துக்கின்றால் மக்கள் அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், நோய்கள், கண்ணீர், கவலை, தனிமை, அவமானம், பிரச்சனை என்று அவைகளோடையே அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவைகளோடு போராடி எப்படி அதிலிருந்து விடுதலை பெறலாம், எப்படி அவைகளிலிருந்து வெற்றி பெறலாம் என்று இன்றைக்கு பல மக்கள் அவைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேதான் தூய ஆவியானவர் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறார். அதாவது, இந்த உலகத்திலே நாம் சந்திக்கின்ற துன்பங்களும் பிரச்சனைகளும் எப்பொழுதும் இருக்கத்தான் போகிறது. இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் துன்பங்களும் வேதனைகளும் இந்த உலகத்திலே இருக்கத்தான் போகிறது. அந்த துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுகின்ற ஒரு வழியை இன்றைக்கு தூய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன வழி என்றால், நாம் ஆண்டவராக இயேசுவை பார்க்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பிக்கை வைக்கும் பொழுது நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது.
வான்பர அநேர்கள், இந்த பாடலை தொடர்ந்து அருத்தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள். புனித வெள்ளி அன்று இரவு 10 மணியில் இருந்து மறுநாள் காலை 6 மணி வரை திருவிழிப்பு ஆராதனை நடைபெறும். ஸ்காப்ரோவில் பேர்ச்மவுண்ட் அண்ட் லோரன்ஸ் சந்திக்கு அருகாமையில் 1160 பேர்ச்மவுண்ட் வீதியில் அமைந்துள்ள தமிழ்கீழ சங்க மண்டபத்தில் புனித வெள்ளி இரவு 10 மணியில் இருந்து மறுநாள் காலை 6 மணி வரை திருவிழிப்பு ஆராதனை நடைபெறும். தொடர்புகளுக்கு 647-8736-2734-8736-2734 அல்லது tamilgoodnews.com www.tamilgoodnews.com. நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இயற்கையை பார்க்காதீர்கள், இயேசுவை பாருங்கள். அருள் தியானம் தொடர்கிறது.
நாம் பல தடவை பாருங்கள், அன்றைக்கு மோசையின் இடத்துல இஸ்ரவேல் மக்கள் கேட்டது போல, இந்த விசற்பாம்புகளை எங்களிடத்தில் இருந்து அகற்றி விடும்படி கடவுளிடத்திலே மன்றாடும் என்று மோசையின் இடத்திலே மக்கள் கேட்டது போலதான், நாமும் இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற பல பிரச்சனைகளோடு போராடி அந்த பிரச்சனைகளை நீக்கிவிடும் ஆண்டவரே, அந்த பிரச்சனைகளை என்னிடத்திலிருந்து அகற்றிவிடும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கடவுளிடத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நோயை என்னிடத்திலிருந்து அகற்றிவிடும், இந்த கஷ்டத்தை என்னிடத்திலிருந்து அகற்றிவிடும், நான் சந்திக்கின்ற இந்த பெரிய மலையை என்னிடத்திலிருந்து அகற்றிவிடும், நான் சந்திக்கின்ற இந்த தீய சக்தியை என்னிடத்திலிருந்து அகற்றிவிடும், ஆண்டவரே நான் போராடி கொண்டிருக்கிற இந்த மன போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும், நான் சந்திக்கின்ற இந்த புயலில் இருந்து எனக்கு விடுதலை தாரும், நான் சந்திக்கின்ற இந்த கொந்தளிப்பில் இருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே இவைகளை என்னிடத்திலிருந்து அகற்றிவிடும், என் வாழ்க்கையில் அகற்றிவிடும், எனக்கு சமாதானம் கிடைக்கட்டும், எனக்கு சந்தோஷம் கிடைக்கட்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் அகன்று போக வேண்டும் என்று சொல்லி நாம் மன்றாடி கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே தான் பாருங்கள், அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதே செய்தியைத்தான் இன்றைக்கும் நமக்கு தூயாவியானவர் சொல்லுகிறார். அதாவது அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் விஷப்பாம்பினால் கடிக்கப்பட்ட பொழுது அந்த பாம்புகளை கடவுள் அகற்றவில்லை, அந்த பாம்புகள் அங்கேயே இருக்கிறது. ஆனால் உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பு சிலையை பார்க்கும்படி கடவுள் சொன்னார். அதுபோல இன்றைக்கு கடவுள் எங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் சந்திக்கிற பிரச்சனை, நாம் சந்திக்கின்ற வேதனை, நாம் சந்திக்கின்ற பொல்லாத சூழ்நிலைகள், பொல்லாத மக்கள், அசுத்த ஆவியின் சூழ்நிலைகள் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கத்தான் போகிறது. ஆனால் அவைகள் ஒன்றும் நம்மை தீங்கிழைக்காமல் நாம் வாழ வேண்டும் என்றால், நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவராக இயேசுவை நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், நாம் சந்திக்கிற அனைத்திலும் இருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம், விடுதலையாக்கப்படுகிறோம். எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல பாம்பு சிலையை பார்க்கும் பொழுது விடுதலையாக்கப்பட்டார்களோ, அதுபோல இன்றைக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தியானத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பானவர்களே, அல்லது இந்த தியானத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையை பற்றியே நீங்கள் போராடி கொண்டு, ஆண்டவரே இந்த போராட்டம் என்னை விட்டு நீங்குமா, இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்குமா, எனக்கு ஒரு புது வாழ்வு வருமா, எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்வு உண்டாகுமா, என் வாழ்க்கையில் நான் இழந்ததெல்லாம் மீண்டும் கிடைக்குமா, என் கண்ணீர் துடைக்கப்படுமா, என் கவலை நீங்குமா என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். இவைகள் என்னை விட்டு அகன்று போகுமா, அகன்று போகுமா என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே துன்பங்கள் இருக்கத்தான் போகிறது. ஆனாலும் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், துன்பங்கள் எத்தனை இந்த உலகத்திலே இருந்தாலும், யார் ஒருவர் எங்களுக்காக மறித்த அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ, அப்பொழுது அந்த துன்பங்கள், அந்த கஷ்டங்கள், அந்த கட்டுக்களில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் நம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு தனது உயிரை சிலுவையிலே தியாக பலியாக கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் நீங்க வேண்டும், நீங்க வேண்டும், நீங்க வேண்டும் என்று அதோடையே நாம் போராடி கொண்டிருப்பதற்கு பதிலாக, நம்முடைய துன்பங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய நோய்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய தனிமை, நம்முடைய அவமானம், நம்முடைய எல்லா விதமான சோதனைகளையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்ட அந்த இயேசுவை நோக்கி நானும் நீங்களும் பார்க்க வேண்டும். அவரை நாம் பார்ப்பதனால்தான் நமக்கு எல்லாவற்றிலும் இருந்து வெற்றி உண்டாகிறது. அன்பானவர்களே, நாம் அவரை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை மட்டுமே நாம் நோக்கி பார்த்து பார்த்து அவைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டு அவைகளை பற்றியே நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதனாலே நம்முடைய பிரச்சனைகள் நம்மை விட்டு நீங்க போவதில்லை. மாறாக நாம் பார்க்க வேண்டியவரை பார்க்க வேண்டும். இயேசுவை பார்க்கும் பொழுது நம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளும் நம்மை விட்டு நீங்கி போய் விடுகிறது. அதனால்தான் பரிசுத்த வேதாகமத்திலே பாருங்கள், மத்தேயு நற்செய்தி நூலிலே 17 அதிகாரத்திலே வசனங்கள் 5 பாருங்கள். மத்தேயு 17 அதிகாரம் வசனங்கள் 5 அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான ஒரு மேகம் ஒன்று அவர்கள் மேல் நெல்லிட்டது. அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, மறுரூப மலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மறுரூபத்தை குறித்து அவருடைய சீடர்கள் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. இவர்தான் என்னுடைய அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு நீங்கள் செவிசாயுங்கள். அவருக்கு நாம் எப்பொழுது செவிசாய்க்கிறோமோ, அல்லது எப்பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவி சாய்க்கிறோமோ, அப்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் நம்மை விட்டு நீங்கி போவதை நம்மால் காண முடியும். நாம் அவருடைய வார்த்தைக்கு என்னும் செவி சாய்க்காமல், அவர் சொல்லுவதை நாம் கேட்காமல், நம்முடைய பிரச்சனை நீங்கட்டும், நம்முடைய துன்பம் அகலட்டும், நம்முடைய போராட்டம் நீங்கட்டும் என்று சொல்லி நாம் போராட்டத்தோடும் பிரச்சனையோடும் நாம் போராடி கொண்டிருப்பதனாலே அவைகள் இன்னும் இன்னும் அதிகமாக கூடிக்கொண்டே போய்விடுமே தவிர அது நம்மை விட்டு நீங்காது. மாறாக பிரச்சனைகள் பிரச்சனைகளாகவே ஒரு பக்கம் இருக்கட்டும், வேதனை வேதனையாகவே ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், இயேசுவை பாருங்கள், அவர் சொல்லுவதை கேளுங்கள், அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி சாயுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை உங்களை விட்டு தானாகவே நீங்கி போவதை நீங்கள் காண முடியும். அதனால் தான் திருமறையில இயேசு என்ன சொன்னார் பாருங்கள், மத்தேயுவின் நற்செய்தி நூல் 7 அதிகாரத்திலே வசனங்கள் 24-25, மத்தேயு 7 வசனங்கள் 24-25. ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செய்கிறவர்கள் எவரும் பாறை மீது தங்கள் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பா இருக்கிறார்கள். பார்த்துக்கலாம், வார்த்தையை கேட்கிறவர்கள், அதை கேட்டு வாழ்கிறவர்கள். கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, என் வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்கள். சில நேரத்தில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், ஆனால் நாம் செயல்படுவதெல்லாம் நாம் விரும்புவதுபடி செய்து விடுவோம், அல்லது சமுதாயம் விரும்புவதுபடி. நம்முடைய உறவுகள் என்ன விரும்புகிறார்களோ, நம்முடைய குடும்பம் என்ன விரும்புகிறதோ, நம்முடைய நண்பர்கள் என்ன விரும்புகிறார்களோ, அதன்படி எல்லாம் நாம் செய்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையையும் நாம் கேட்போம், கேட்கும் பொழுது அதில் ஆறுதல் அடைகிறோம், ஆனால் நாம் செயல்படும் பொழுது நாம் விரும்புவதுபடி செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆம் நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார் என்று நாம் நினைக்கிறோம். பின்பு மறுபக்கம் உலகம் என்ன சொல்லுகிறது, நண்பர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அல்லது எங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் இருக்கிற மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ, அதை கேட்டு நாம் செயல்பட நினைக்கிறோம் என்றால், அப்படி செய்தால்தான் நமக்கு விடுதலை உண்டாகும், அப்படி செய்தால்தான் நம்முடைய பிரச்சனைகள் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும், நாம் நம்மை சூழ்ந்திருக்கிற துயரங்கள் நம்மை விட்டு நீங்கி போய்விடும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள், யார் ஒருவர் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படுகிறார்களோ அவர்கள் பாறை மீது தங்களுடைய வீட்டை கட்டிய புத்திசாலிகளுக்கு ஒப்பா இருக்கிறார்களாம். 25 வசனம் பாருங்கள், மத்தேயு 7:25 வசனம், முக்கியமான ஒரு பகுதி. மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவைகள் அவ்வீட்டின் மேலே மோதியது, மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் அந்த வீடு பாறையின் மீது அடித்தளமிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பார்த்தீர்களா அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த வீட்டின் மேலே பார்த்தீர்கள் என்றால் மழை பெய்கிறது, 6 பெருக்கெடுத்து வருகிறது, பெரும் காற்று வீசுகிறது, எல்லாமே அந்த வீட்டின் மேலே மோதிக்கொண்டுதான் இருக்கிறது, ஆனால் அந்த வீடு விழவில்லையாம்.
நேர்கள் இந்த பாடலை தொடர்ந்து அருத்தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள். புனித வெள்ளி அன்று இரவு 10 இருந்து மறுநாள் காலை 6 வரை திருவிழிப்பு ஆராதனை நடைபெறும். ஸ்காப்ரோவில் பேச்மவுண்ட் அண்ட் லோரன்ஸ் சந்திக்கு அருகாமையில் 1160 பேச்மோன் வீதியில் அமைந்துள்ள தமிழ்கீழ சங்க மண்டபத்தில் புனித வெள்ளி இரவு 10 இருந்து மறுநாள் காலை 6 வரை திருவிழிப்பு ஆராதனை நடைபெறும். தொடர்புகளுக்கு 6 4 7 8 7 6 2 7 3 4 6 4 7 8 7 6 2 7 3 4 அல்லது tamilgoodnews.com www.tamilgoodnews.com. நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இயற்கையை பார்க்காதீர்கள், இயேசுவை பாருங்கள். அருள் தியானம் தொடர்கிறது.
அந்த காற்றோ, அந்த பெருக்கெடுத்து வந்த ஆறோ, அந்த மழையோ அந்த வீட்டை உளுத்திவிட முடியவில்லை. ஏனென்றால் அந்த வீடு பாறையின் மேலே அடித்தளமிடப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அதுபோலதான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே மழையை போல, அல்லது பெருக்கெடுத்து வருகிற ஆற்றை போல, அல்லது பெரும் காற்றை போல பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். எப்பொழுது நாம் அதை சந்திப்போம் என்று நமக்கே தெரியாது. திடீர் திடீரென அவைகளெல்லாம் நம்மை வந்து சந்திக்கலாம். ஆனால் ஒரு நல்ல செய்தி பாருங்கள், நாம் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அதிலே நாம் வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது நாம் சந்திக்கிற அந்த பெரும் காற்றோடோ, அல்லது பெருக்கெடுத்து வருகிற அந்த ஆற்றோடோ, அல்லது மழையோடோ நாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அவைகள் நம்மோடு மோதலாம், ஆனால் அவைகள் ஒன்றுமே நம்மை செய்ய முடியாது. இந்த உலகத்தின் பிரச்சனைகள் அல்லது பிசாசின் வல்லமைகள் நம்மை வெளுத்தலாம் என்று சொல்லி நம்மோடு கூட போராட வரலாம், ஆனால் அவைகள் ஒன்றுமே நம்மை செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையிலே வாழ்வதற்காக நாம் அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது, எதுவும் நம்மை தீங்குபடுத்த முடியாது. இதைத்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் சந்திக்கிற புயல் என்னவென்று கடவுளுக்கு தெரியும். நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை என்னவென்று கடவுளுக்கு தெரியும். நானும் நீங்களும் நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவருக்கு சொல்லித்தான் அவருக்கு தெரியும் என்று நாங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எல்லாமே தெரியும். அன்றைக்கு இஸ்ராயல் மக்கள் விஷ பாம்பினால் கடிக்கப்பட்டது போல இன்றைக்கு நானும் நீங்களும் பல பிரச்சனைகளால் இன்றைக்கு துன்பப்படுவது கடவுளுக்கு தெரியும். இந்த நேரத்திலே கடவுள் அந்த துன்பங்களை நம்மிடத்திலிருந்து அகற்றுவதற்கு மேலாக அந்த துன்பங்களையே ஏற்றுக்கொண்ட இயேசுவை நோக்கி பார்க்க சொல்லுகிறார். அந்த இயேசுவை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் நம்மை விட்டு நீங்கி போய் விடுகிறது. இன்றைக்கு பல மக்களுடைய தோல்வியின் அனுபவம் என்னவென்றால், ஜெபம் பண்ணுவதற்கு நேரம் இல்லை, கடவுளோடு தங்கள் நேரத்தை செலவழிப்பதற்கு அவர்கள் நேரம் ஒதுக்குவதில்லை. இறை வார்த்தையை படிப்பதற்கு, இறை வார்த்தையிலே வாழ்வதற்கு, இறை வார்த்தையினுடைய ஆழமான சிந்தனைகளுக்குள்ளே வருவதற்கு அவர்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை, அதற்கு தங்களை விட்டுக் கொடுப்பதில்லை. அதை செய்யாமல் அவர்களுடைய வாழ்க்கையிலே உயர்வடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் சமாதானமாயிருப்பதற்கும் சந்தோஷமாயிருப்பதற்கும் நோய் நீங்கி வாழ்வதற்கும் அவர்கள் உலகத்தோடு போய் ஒத்து போய் உலக காரியங்களையே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனையோடையே போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு விடுதலை உண்டாகாமல் இருக்கிறது. ஆனால் மெய்யான விடுதலை நமக்கு கொடுக்கப்படுகிறது அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே. அதனால்தான் திருமறை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மெய்யான விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். மகன் உங்களை விடுதலை ஆக்கினாலே ஒழிய நீங்கள் விடுதலை அடைய மாட்டீர்கள் என்று திருமறை சொல்லுகிறது. மகன் உங்களை விடுதலை ஆக்கினால், அதாவது இயேசு உங்களை விடுதலை ஆக்கினால், மெய்யாகவே நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் என்று திருமறையிலே நாம் வாசிக்கிறது போல இயேசுதான் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். சரி, இன்னும் ஒரு சம்பவத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். மாற்கு நற்செய்தி நூல் 5:25 பாருங்கள். மாற்கு 5:25 அங்கு 12 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள ஒரு பெண் இயேசுவின் ஆடையை தொட்டு சுகமடைகிற ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். நாம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஆனால் நாம் சிந்திக்கிற தலைப்புக்கு ஏற்ப அதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதாவது, இயற்கையை பார்க்காதீர்கள், இயேசுவை பாருங்கள். அதாவது பாருங்கள், மார்க்கு நற்செய்தி நூல் 5 25 வசனம், அப்போது 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். 26 வசனம், அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. 27 வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று தனக்குள்ளே எண்ணிக்கொண்டாராம். அதுபோல 29 வசனம் சொல்லுகிறது, தொட்ட உடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று, அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் என்று வாசிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இதுல நாம் முக்கியமா என்ன பார்க்கிறோம் பாருங்கள், இந்த 12 ஆண்டுகளாக இரத்த போக்கோடு இருந்து வாழ்ந்த இந்த பெண், அது சுகமடைவதற்காக அவள் செயல்பட்டாளா? அவள் செயல்பட்டிருக்கிறாள். 12 ஆண்டுகளாக அந்த நோயோடு அவர் போராடி இருக்கிறாள். 12 ஆண்டுகளாக அந்த நோய் குணமடைவதற்காக அவள் எத்தனையோ முயற்சிகள் செய்திருக்கிறாள். என்ன முயற்சிகள் செய்திருக்கிறார் பாருங்கள், 26 வசனம், மார்க்கு 5 26 வசனம், முதலாவது அவர் மருத்துவர் பலரிடம் காட்டினாளாம். ஒருவரிடத்திலே காட்டவில்லை, பல மருத்துவர்களிடத்திலே தன்னுடைய நோயை கொண்டு போய் அவள் காட்டியிருக்கிறாள். இரண்டாவது, தன்னிடத்திலே உள்ளதெல்லாம் அவள் செலவழித்து பார்த்தாளாம். பார்த்தீர்களா, அந்த இரத்த போக்கு நோயிலிருந்து அவள் சுகமடைவதற்காக தன்னிடத்திலே உள்ளதெல்லாம் அவள் செலவழித்து பார்த்திருக்கிறாள். ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டாளாம். அவளுடைய நிலைமை இருந்ததை விட அதிக கேடாய் போனதாம். ஆனால் எப்பொழுது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவின் ஆடையை நான் தொட்டால் சுகமடைவேன் என்று நம்பி அவருடைய ஆடையை தொட்ட பொழுது அவள் சுகமடைகிறாள். இதிலிருந்து என்ன பார்க்கிறோம், அவள் தன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து தன்னுடைய நோயிலிருந்து சுகமடைவதற்காக தன்னிடத்திலே உள்ளதெல்லாம் விற்று அதோடு அந்த நோயோடு போராடி கொண்டிருந்தாள். அது குணமடைவதற்காக உலக வழிகளில் எத்தனையோ பாதையிலே அவள் சென்றாள். ஆனால் அவளுக்கு ஒரு விடுதலையும் கிடைக்கவில்லை. எப்பொழுது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அந்த நம்பிக்கையோடு வந்து இயேசுவின் ஆடையை நான் தொட்டால் குணமடைவேன் என்று எண்ணினாளோ, பாருங்கள் அந்த எண்ணம் அவளை செயல்பட வைத்தது. அவள் இயேசுவின் ஆடையை தொட்ட உடனே சுகமடைந்தாளாம். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இயற்கையை நீங்கள் பார்க்காதீர்கள். இயற்கையில் இருக்கிற துன்பம் துன்பமாகவே இருக்க போகிறது. ஆனால் உங்களுக்காக சிலுவையிலே மரித்த இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுடைய எல்லா துன்பத்திலிருந்தும் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். கடவுள் அன்றைக்கு கொள்ளி வாய் பாம்புகள் பாம்பு சிலையை உயர்த்த சொன்னார். விஷ பாம்புகளை அவர் அகற்றவில்லை, மாறாக இந்த கொள்ளி வாய் பாம்பு சிலையை பார்க்கிறவர்கள் சுகமடைவார்கள் என்று சொன்னது போல, துன்பங்கள் துன்பமாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் யார் ஒருவர் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அப்பொழுது அந்த துன்பங்கள் அவர்களை ஒரு தீங்கும் செய்ய முடியாது. அவர்களை விட்டு நீங்கி போய்விடுகிறது. நோய்கள் அவர்களை விட்டு மறைந்து போகிறது. கண்ணீர் துடைக்கப்படுகிறது. துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படுகிறது. தனிமை நீங்கி போகிறது. தூய ஆவியின் வல்லமை நமக்குள்ளே வருகிறது. நாம் ஜெபிப்போமா? மன்றாடுவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் இந்த தியானத்தை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்றைக்கு மோசே மடத்திலே மன்றாடிய பொழுது நீர் விஷ பாம்புகளை அகற்றவில்லை. அது அங்கேயே இருந்தது. ஆனாலும் அவர்கள் பார்ப்பதற்காக கொள்ளி வாய் பாம்பு சிலையை உயர்த்தி வைக்கும்படி சொன்னீரே. அதை பார்த்தவர்கள் சுகமடைந்தது போல இன்றைக்கும் இந்த உலகத்தில் எத்தனையோ உபத்திரவங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் நமக்காக உயர்த்தப்பட்ட அந்த இயேசுவை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது இயேசுவினால் நமக்கு விடுதலை உண்டாகிறது என்கிற இந்த நல்ல செய்தியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இது இந்த நாளிலும் இந்த தியானத்தின் வழியாக இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர், கவலை, வேதனை, கஷ்டங்கள், பற்றாக்குறைகள், மன போராட்டங்கள், அவமானங்கள், தனிமைகள், நோய்கள், புனிகள் அனைத்திலும் இருந்து இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவர் இயேசுவின் வல்லமை, ஆண்டவர் இயேசுவின் கல்வாரியின் பிரசன்னம் இந்த நேரத்திலே இவர்கள் மேலே இறங்கி வரட்டும். இந்த ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே இவர்களுக்கு அற்புத சுகம் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற புயல் அடங்கட்டும், கொந்தளிப்பு அமைதி அடையட்டும், இப்பொழுதே ஒரு விடுதலை இவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமம் இவர்கள் வழியாக மகிமை அடைவதாக. எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
சரி நேர்களே, இத்துடன் வான்புரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.